அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இப்போ இந்த நான்கு வழிபாடு நமக்கு சொல்லப்பட்ட வழிபாட்டு முறை. இதை பிறகு எட்டாக பிரிப்பார்கள், பிறகு 32 பிரிப்பார்கள். அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்டவில்லை. அதை உண்மை உபாயம் என்று ரெண்டு சொல்லாலே பிரித்து, உண்மை சரியை உபாய சரியை, உண்மை கிரியை உபாய கிரியை, உண்மை யோகம் உபாய யோகம், உண்மை ஞானம் உபாய ஞானம் என்று எட்டாக பிரிப்பார்கள். பிறகு என்ன சொல்வார்கள்? நான் வியந்த, நான் அதான் சொன்னேன், தத்துவ பகுதிக்குள்ளேதான் நம் தமிழர்களுடைய அறிவு முழுவதும் இருக்கிறது. அது எந்த சமய தத்துவமாக இருந்தாலும் அதை படித்தாதான் அறிவினுடைய அந்த கடைசி. நம்முடைய தமிழ் நூல் வரிசையை எப்படி சொல்வார்கள் என்றால், நான் அன்றைக்கு தொடக்கத்திலே சொன்னேன் என்று உங்களுக்கு ஞாபகம், முதலிலே இந்த நிகண்டு படித்தல், நிகண்டுக்கு பிறகு கருவி நூல் படித்தல், கருவி நூல் படித்த பிறகு கருவி நூல் என்பது தர்க்கம் இலக்கணம், அதற்கு பிறகு இலக்கியம் படித்தல், இலக்கியம் படித்த பிறகு கடைசி படிப்பு தத்துவம் படித்தல். தத்துவத்துக்கு தமிழர்கள் வைத்த பெயர் மெய்நூல் என்று பெயர், மெய்நூல் என்று பெயர். அப்போ மெய்நூல் என்று சொன்னதாலேயே நமக்கு ஒன்று புரிகிறது அல்லவா, மற்றவையெல்லாம் பொய் நூல்கள். அப்போ கடைசி படிப்பு அங்குதான் இருக்கிறது. அப்போ உண்மையான அறிவு கூர்மை பெற வேண்டுமானால் அதை தொட வேண்டும். அதை திருவள்ளுவர் தொட வைக்கிறார், அதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்போ அதுக்கு பிறகு எட்டாக பிரிப்பார்கள். பிரித்து விட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொன்றையும் நன்னாங்க பிரித்தார்கள். அது எப்படி பிரித்தார் என்றால், சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதுபோல கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். நிச்சயத்தை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இப்ப இங்க பாருங்க, அது உங்களுக்கு நான் நுட்பத்துக்காக சொல்லுகிறேன். சரியை வழிபாடு செய்கிற பொழுதே தகுதி கூடிக்கொண்டு போகும். புற வழிபாட்டை ரொம்ப புறத்திலே நின்று செய்யறவன் இருப்பான், புற வழிபாட்டையே கொஞ்சம் உள்ள வந்து செய்யறவன் இருப்பான், புற வழிபாட்டிலேயே முழுசா ஊறுகிறவன் இருப்பான், அதிலே பயன் எய்துகிறவனும் இருப்பான். அப்போ இந்த நாலு வகை வழிபாட்டையும் 32 பிரித்து முடிவிலே என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு அடிப்படையிலே பிரித்திருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு அளவான பிரிவுகள் உண்டு. பிரிவுகளை இப்படியே சொன்னா எத்தனை பேர் இருக்கோ அத்தனை சொல்ல வேண்டும். ஒரு அடிப்படையிலே பிரித்து இவ்வளவு பிரிவு இருக்கிறது என்று சொன்னார். இதுதான் நம்முடைய வழிபாட்டு முறையிலே வருகிற 4. சைவ சித்தாந்த அடிப்படை நான் சொல்வது, நீங்களும் அதை படிங்க, ஒண்ணு தப்பில்லை, அதை பின்பற்ற வேணும்ன்ற அவசியம் இல்லை. சைவ சித்தாந்தத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதும் கடவுளை அடைகிற 4 பாதைகள் அல்ல, 4 படிகள். அதை புரிந்து கொள்ளவன் சரியை ஒரு பாதை, கிரியை ஒரு பாதை, யோகம் ஒரு பாதை என்று நினைக்க கூடாது. சரியையில ஏறினால் கிரியைக்கு போவீர்கள், கிரியைக்கு போனால் யோகத்துக்கு போவீர்கள், யோகத்துக்கு போனால் ஞானத்துக்கு போவீர்கள். இது நான்கும் 4 படிகளே தவிர, நான் சைவ சமயத்தினுடைய அடி சாறு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இது சமயம் இல்லாமல் தமிழ் படிக்க முடியாது. நான் ஏதோ திருநூறு பூசி நான் அந்த பற்றிலே சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். சமயம் தமிழ் முழுவதும் விரவி கலந்திருக்கிறது. ஆகவே சமயத்தை தெரிந்து கொண்டுதான் தமிழுக்குள்ளே நுழைய முடியும். அது ஒன்றும் அந்த சமயத்துக்கு நீ மாறு நீ வா என்பதெல்லாம் ஒரு கோரிக்கையும் இல்லை. அடிப்படையிலே அது அந்த ஒரு நூல் அந்த அமைப்பிலே செய்யப்பட்டால் அந்த அமைப்பு தெரிந்தால் தான் நூலுக்குள்ளே போக முடியும். இதிலே இந்த யோகம் என்பது ஒரு படி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியை ஒரு படி, கிரியை யோகம் ஞானம். ஞானம்தான் நமக்கு முடிவு. ஞானம் எய்தாமல் இறைவனை அடைய முடியாது, இரண்டரை கலக்காமல் இறைவன் இறை அனுபவத்தை பெற முடியாது என்பதிலே சைவர்கள் தெளிவான முடிவோடு இருந்தார். அதனாலே யோகத்தை அவர்கள் வழிபாட்டினுடைய ஒரு படியாக எடுத்தார்களே தவிர முத்தி அடைவதற்கான ஒரு வழியாக கொள்ளவில்லை, முத்தி அடைவதற்கான ஒரு வழியாக கொள்ளவில்லை. ஆனால் யோகத்திலேயே முத்தி அடையலாம் என்று சொல்லுகிற ஒரு மதம் உண்டு. யோகத்தினாலேயே முத்தி அடையலாம் என்று சொல்லுகிற ஒரு மதத்தார் அவர் கொள்கை அவர் தத்துவங்கள் என்று தனியே உண்டு. எல்லாம் ஏதோ ஒன்று படிப்போம். அது தப்பா என்று கேட்டால் சித்தாந்திகள் தப்பென்பார்கள், அவர்கள் சரி என்பார்கள். சரி என்பதும் சரிதான், தவறு என்பதும் சரிதான். அது நான் சொல்வது விளையாட்டுக்கு சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள் அதை எப்படி தெரிந்து கொள்வோம்? அந்த யோக முயற்சியிலே ஈடுபட்டு வெல்கிறவர்களைத்தான் பெரியர் என்கிறார் திருவள்ளுவர். இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது இதுக்கான முன்னுரை. இனித்தான் யோகம் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ யோகம் என்றால் என்ன? அதற்கு தனி நூல் செய்தார்கள். தமிழ்ல படிக்க எவ்வளவு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? பதஞ்சலி என்கின்ற ஒரு பெரிய முனிவர், அவர் யோக சூத்திரம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அந்த நூலுக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் என்று பெயர். இப்ப கொஞ்ச காலமா என்ன நடக்கிறது என்றால், நம் உலகத்திலே இந்த சைவ சமயத்தினுடைய இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் தனித்தனி கூறாக பிரித்து ஒவ்வொருவர் ஒரு குரூப் அமைத்து வைத்திருக்கிறார். இப்ப நிறைய சாமிமார், நிறைய வழிபாட்டு முறை, நிறைய, நான் யாரையும் புண்படுத்த சொல்லவில்லை, அது தப்பென்றும் எனக்கு 100% நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்வது அத்தனையும் சைவத்துக்குள்ளே உண்டு. நீங்கள் சைவ கோயில்ல போய் சும்மா வழிபாடு செய்தால், நம்முடைய இயல்பான கோயில்கள் இருக்கிறது அல்லவா, அந்த கோயில்கள்ல போய் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டிலே இது எல்லாம் வந்துவிடும். இதுல ஒரு பகுதிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் வழிபாடு என்று சொல்லுவார். குண்டலினி சக்தியை எழுப்புகிறேன், அதை எழுப்புகிறேன், இதை எழுப்புகிறேன் எல்லாம் இப்ப என்னமோ சொல்லுகிறார். ஒன்றும் தேவையில்லை. நம் வழிபாட்டு முறையிலே சாதாரணமாக போக அதையெல்லாம் எய்தலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த யோக வழிபாடு, பதஞ்சலி யோக சூத்திரத்திலே யோக வழிபாட்டை 8 விதமாக பிரித்து சொல்லுகிறார். அது அந்த யோகத்தை எய்துவதற்கான வழியை வரையறை பண்ணுகிறார். நம்ம ஆட்கள்ல இதெல்லாம் ஒரு இயல்பு பாருங்க, எதையும் கூறு போட்டார்கள் என்றால் கூறுதான், அதுல அதுக்கு இதுக்கு இடையில ஒரு கூறு இருக்குன்னு சொல்றதுக்கு இடமே இல்லாமல் கூறு போடுவார். யோக முயற்சியை 8 பிரித்திருக்கிறார் பரிமேலழகர் உரையிலே. அந்த 8 2 சொல்லி அப்படி போகிறார் என்றால் எல்லாம் சொல்லி கொண்டுதான் இப்ப நம்ம வகுப்பு மாதிரி தான் ஆகும், பரிமேலருக்கு தெரியும். ஆகவே அதை தொட்டு காட்டி விட்டு போவோம், தேவையானவன் படித்துக் கொள்ளட்டும் என்று நினைக்கிறார். அந்த இடத்த படியுங்கள். அரியனாவது
செயற்கு அறிய ஆவன, இயமம் நியமம் முதலாய என்வகை யோக உறுப்புகள்,
என்வகை யோக உறுப்புகள். இந்த 8 யோக உறுப்புகள் என்பார்கள், 8 யோக உறுப்புகள். அப்போ நாம இந்த இடத்தை தாண்டுகிறோம், கொஞ்சம் அதை பற்றி தெரிந்து கொண்டு தாண்டுவதாலே நட்டமில்லை. நிறைய வேகமாக ஓடி போய் தொடர்றதை விட நிதானமா தெரிந்த அளவு தெரிந்து கொண்டு போனால் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் என்றால் இன்றைக்கு ஏமாற்றுகிறவர்கள் தொகை அதிகமாகிவிட்டது, அதிலும் சமயத்தின் பெயரால் ஏமாற்றுகிறவர்கள் தொகை ரொம்ப அதிகமாகிவிட்டது. காரணம், நமக்கு சமயம் தெரியவில்லை. நமக்கு மக்கள் பொதுமக்களுக்கு சமயம் தெரியவில்லை என்றபடியால் கொஞ்சத்தை தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தது போலவும், நம்ம ஏதோ அவர்களே நமக்கு முத்தி தருவார்கள் என்பது போலவும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் ஏமாந்து கொண்டிருக்கோம். அதனாலே இந்த யோகத்தின் 8 உறுப்புகள் என்ன? நான் தானே சொன்னேன், பரிமாளலகர் எப்பவும் ஒரு நீண்ட வரிசை இருந்தால் ஒன்றை சொல்லி முதலாயின என்றால் மிச்சம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். இப்ப நான் இதை தாண்டி போய்விடலாம், எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. யாராவது ஒரு மாணவர் அது என்ன இயமம் நியமம் முதலாயின என்று சொல்லியிருக்கிறாரே என்று கேட்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே அது பற்றி சொல்லுகிறேன். இப்ப யோகாசன வகுப்பு என்று பல வகுப்பு பல இடத்திலே நடக்கிறது. அதற்கான விளம்பரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், யோகாசனம் செய்தால் டயபெட்டிக் வராது, யோகாசனம் செய்தால் ஹார்ட் அட்டாக் வராது, யோகாசனம் செய்தால் இளமை திரும்பும், இப்படித்தான் யோகத்துக்கான விளம்பரம் நடக்கிறது. யோக முயற்சி செய்தால் நீண்ட காலம் வாழலாம், அதற்கான வேலை இல்லை யோகா. அவாந்தர பயன் என்று ஒன்று உண்டு என்று நான் உங்களுக்கு முன்னு, ஒன்றை மூல பயன் நோக்கி நடக்கிற பொழுது அதனுடைய துணை பயன்கள் பலது விளையும். அந்த துணை பயனைத்தான் விளம்பரம் பண்ணுகிறார்கள், மூல பயனையை விளம்பரம் பண்ணுகிறார்கள் இல்லை. யோக பயிற்சி செய்கிற பொழுது இதெல்லாம் நடக்காதா என்றால் நடக்கும், ஆனால் அதற்காக யோக பயிற்சி செய்வதில்லை. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், கோயிலுக்கு போகிற பொழுது கடலை வாங்கி சாப்பிடலாம், கடலை வாங்கி சாப்பிடுவதற்காகவே கோயிலுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. யோகத்தை 8 உறுப்புகளாக பிரிக்கிறார் பதஞ்சலி. அதிலே முதல் உறுப்பு நியமம், இயமம், இயமம் என்று அதுக்கு அதுதான் சொன்ன இயமம். 2 உறுப்பு நியமம், 3 உறுப்பு ஆசனம், 4 உறுப்பு பிராணாயாமம், 5 உறுப்பு பிரத்யாகாரம், 6 உறுப்பு தாரணை, 7 உறுப்பு தியானம், 8 உறுப்பு சமாதி. இந்த படிமுறைகளிலேதான் நாம் மேலே யோகத்தினுடைய இறுதி நிலை எய்தலாம் என்பதை நம்முடைய பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார். அப்ப திருப்பி வந்து விட்டது. இப்ப சரிய கிரிய யோகம் படிச்சு 32 போய் வந்துட்டோம். திருப்பி ஒரு 8 உறுப்பு, யமம், நியமம், ஆசனம்,
பிராணாயாமம்,
ஆசனம், பிராணாயாமம்,
பிரத்யாகாரம்,
தாரணை,
தியானம்,
சமாதி, சமாதி என்று 8 உறுப்புகள் சொல்றாங்க. என்ன சாமான், எல்லாரும் இது பாடமா சொல்லி விடுவார்கள். அந்த யோக முயற்சியிலே இது 8 உறுப்பு ஏன் வைத்தார்கள் என்றால், யோகம் என்பதே ஒடுங்குவது என்று அர்த்தம். இந்த யோகம் என்ற சொல்லுக்கு பொதுவான அர்த்தம் சொல்வார்கள், ஒடுங்குதல். அப்போ இந்த ஒடுங்க பண்ணுவதற்கு இந்த முறை வேண்டும். எதுலையுமே ஒரு முறை இருக்கிறது அல்லவா? சாதாரண கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு 10,000 பயிற்சி படிப்படியாக கொடுக்கிறார்கள். அப்பதான் அது அந்த படி நிலையிலே நாம் உயர முடியும். அப்போ முதல் பயிற்சி என்னவென்றால் யோகத்திலே, அதற்கும் யோகத்திற்கும் தொடர்பே இல்லை. இந்த 8 அங்கங்கள் சொன்னேனே, இதுல 4 அங்கங்கள் ஆய்த்த நிலைகளே தவிர யோகம் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்னாலே வருகிற 4 தான் யோகம். இது பல பேருக்கு புரியாமல் முதல் நிலையிலேயே யோகிகள் போல தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த முதல் 4 நிலை இருக்கிறதே ஆய்த்த நிலை, பின்4 நிலையும் செயல்படு நிலை. யோகத்திலே அப்படித்தான் பிரிக்க வேண்டும். அதிலே முதல் நிலை என்னவென்றால், நேரா நம்ம திருக்குறளுக்கு வந்துடுறது யோகம். இயமம் என்றால் என்னவென்று கேட்டால், ஒன்றுமில்லை, செய்யக்கூடாதவற்றை செய்யாமல் விட்டு பழகுதல். நியமம் என்றால் செய்ய வேண்டியவனவற்றை செய்து பழகுதல். விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். அப்ப திருக்குறளுக்கும் யோகத்துக்கும் தொடர்பு வந்து விடுறது பார்த்தீர்களா? அவ்வளவு தாங்க. என்னவென்றால், கெட்டவற்றை செய்யாமல் விட்டு பயிற்சி பெறுதல், நல்லவற்றை செய்து பயிற்சி பெறுதல். இது தெரியாதவன் யோகத்துக்குள்ளே கால் வைக்கப்படாது. இப்ப எல்லாம் யோகம் நேரா ஆசனத்துலதான் ஆரம்பமாகுது. தப்பு. இந்த இயம நியமம் இல்லாதவனுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுக்க கூடாது. இதெல்லாம் சட்டம். இப்ப ஃபீஸ் வருகிறது, சொல்லிக் கொடுக்க வேண்டியதா? எவனுக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா? இப்ப நான் குதிரை ஓடப்படலாமா? குதிரைக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. அவனவனுக்குரிய கல்விதான் அவனவனுக்கு கொடுக்க வேண்டும். இது ரெண்டுல சோதனை பாஸ் பண்ணாதவனுக்கு ஆசனம் பயிலுவது தவறு. ஒரு கேள்வி, நான் எதையுமே கேள்வி கேட்டு கேட்டு படிச்சு பழகினவன், அதனால சொல்றேன். ஏன் அதுக்கு இல்லாம ஆசனம் பழகப்படாதா என்றால், அது ஒரு காரணத்தோடு தான் இயம இனத்துக்கும் யோகத்துக்கும் என்னையா தொடர்பு? ஒழுக்கமா இருப்பது, ஒழுக்க எண்ணெயை விடுப்பதற்கும் யோகத்துக்கும் என்ன தொடர்பு என்றால், அவர்கள் ஏன் அதை செய்தார்கள் என்றால், யோக முயற்சிகளிலே நீங்கள் அந்த 8 உறுப்புகளை தாண்டி கொண்டு போகிற பொழுது, கடைசி நிலைக்கு போகிற பொழுது, சித்திகள் உங்களுக்கு வந்து சேர். அட்டமா சித்தி என்று சித்தியை பிரிக்கிறார்கள். அது எங்கேயோ திருக்குறள் முன்ன படிச்சோமோ, இங்க படிக்க போறோமோ, அனிமா, மகிமா, லகிமா என்று 8 சித்திகள் வரும். இது சாதாரணமா எவருக்கும் கிடைக்கக்கூடியது. இப்ப இதை பார்த்துதான் நிறைய பேர் சாமிமாரிடம் ஏமாந்து போகிறார்கள். யோக முயற்சியிலே போகிற பொழுது சித்திகள் வாய்க்கும். ஆனால் அதை என்ற அளவு யோகிகள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதன்படி சக்தி, சேமித்த சக்தி வீணாகி போய்விடும். இப்ப அதை வச்சுதான் கூட்டம் சேர்க்கலாம். அதனால அதை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துகிறோம். உண்மை யோகிகள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். பயன்படுத்தினால் அவர்களுடைய சக்தி வீணாகும். இனி இல்லை என்று கருணையின் நிமித்தம் ஒரு உயிரினுடைய வேதனையை தீர்க்க பயன்படுத்துவார்களே தவிர, அது ஒரு ஒரு வித்தை காட்டுகிற வேலையாக பண்ண மாட்டார்கள். அப்போ இந்த சித்திகள் வாய்க்கும். யோக முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டு போனால் சித்திகள் வாய்க்கும். அந்த சித்திகள் பயங்கரமானவை. நான் இந்த சும்மா உங்களுக்கு சொல்றேன், அனிமா என்றால் என்ன என்றால், இப்ப நான் இவ்வளவு பெருசா இருக்கிறேனே, ஒரு ஊசி நுனி மாதிரி என்னை ஆக்கி கொண்டு நகரலாம். அணு போல என்னை ஆக்கிக் கொள்வது அனிமா. லகிமா, மகிமா என்றால் எவ்வளவு பெரிதாக என் வடிவத்தை ஆக்க முடியுமோ ஆக்க முடியும். இது ரெண்டும் பாய்த்தவன் ஆஞ்சநேயன் ராமாயணத்திலே. அணுவாக ஆகி அவள் காது வழியே போய் வாய் வழியே வந்துடுறான். எவ்வளவு சீதையே பார்த்து அஞ்சினேன் உடம்பை சுருக்கிக் கொள் என்று கேட்கிற அளவுக்கு மகிமா காட்டுகிறான். அப்ப யோகம் வாய்த்தவன் அவன். அப்போ இந்த பெரிய உருவம் ஆக்கலாம். அது மட்டுமல்ல, இப்ப இந்த சுவர் இருக்கிறது அல்லவா, இப்படியே சுவருக்குள்ளால நீங்க கடந்து வெளியிலே போகலாம், கடந்து வெளியிலே போகலாம். இப்படி இப்படி அந்த 8 சித்தி வகை விரிவு சொல்லுகிறார்கள். இப்ப நான் சும்மா உங்களை கேட்கிறேன், திடீர்னு இந்த சுவருக்குள்ளால போகலாம், சின்ன உருவம் ஆக்கி கொள்ளலாம். இத சொல்லி சொன்ன உடனே இப்படி ஒரு சக்தி நமக்கு வச்சா என்ன பண்ணலாம்னு உங்க புத்தி சொல்லுது. பக்கத்து வீட்டுக்குள்ள போய் என்ன விஷயம்னு அறிஞ்சிட்டு வந்துடலாமே, திருடன் யோசிப்பான் போய் திருடிட்டு வந்துடலாமே, இப்படி நம்ம புத்தி நல்லதை விட கெட்டதை சார்ந்து இயங்குவது இயல்பு. அதுக்கெல்லாம் காரணம் படிக்க போறோம். அப்போ இது இது சொன்னோடனே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது, இதை வச்சு என்னென்ன எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்போ கெட்ட இயல்புள்ள ஒருவனிடம் இந்த சித்தி வாய்க்குமானால் ஒரு சமுதாயம் தொலைந்து போய்விடும். ஆகவேதான் சொன்னார்கள், யோகத்திலே ஈடுபடுவதற்கு முதல் ஒழுக்கத்திலே நிலை நிற்க பழகு, அதுதான் இயமம் நியமம். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு யோகத்திலே ஈடுபடுகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இது புரியாமல் கிடந்து வீணாய் அலை வாழ்க்கையை வீணாக்குகிறார். யோக முயற்சி என்பது இதுதான். அப்ப யோகத்திலே முதலிலே ஏன் ஒழுக்கம், இயமம் நியமம் என்பது ஒழுக்கம்தான், அறம்தான். அறம் இல்லாதவனிடம் பெரிய சக்திகளை கொண்டு போய் கொடுத்தால் அந்த தேசம் சிதைந்து போய்விடும். அதுக்கு நான் வேற உதாரணங்கள் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு அதுதானே எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்க. அறம் இல்லாதவர் கையிலே சக்திகள் போனால் அந்த தேசம் அழிந்து போய்விடும். அப்ப இந்த சக்தி எவ்வளவு பயங்கரமான சக்தி, நேரா அமெரிக்காவுக்கு போய் அணுகுண்டு இருக்கிற இடத்துக்கு நான் போய் சுவிட்சை தட்டிட்டு வந்துடலாம், அனிமா சக்தி கிடைத்தார், உலகம் அழிக்கிறதுக்கு அது போதும். ஆகவே ஒழுக்க நிலையை பழகினவனுக்குத்தான் யோக முயற்சியிலே மூன்றாம் வகுப்புக்கு இடம், முதலாம் வகுப்பிலே இரண்டாம் வகுப்பிலே இதுதான் வேலை. இப்ப இதுல பயிற்சி பண்ணி சரி என் மனக்கட்டுப்பாட்டிலே ஒழுக்கத்தோடு நான் வாழ பழகிவிட்டேன் என்றால் நீ ரெண்டு வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டாய். மூன்றாவது வகுப்பு இனி உனக்கு அடுத்தது சொல்லித்தரப்பட போகிறது, ஆசனம் சொல்லித்தரப்படும். அங்கதான் இப்ப நாங்க யோகம் ஆரம்பிக்கிறோம். ஆசனம் என்றால் இந்த யோகாசன வகுப்பு என்று போய் பண்ணுகிறீர்களே, எத்தனையோ விதமான ஆசனங்கள் சொல்லியது. இது என்னத்துக்கு இந்த ஆசனத்தை பற்றி நான் விரிவு ஆசன விரிவு சொல்லவில்லை, அதை ஏன் அடுத்த இடத்துல வைத்தார்கள் என்று சொல்லுகிறேன். யோகம் என்பது ஒடுங்குவது, ஒடுங்குவது மனம் ஒடுங்க வேண்டும், அப்பதான் உயிர் ஒடுங்கும். மனம் ஒடுங்கிவிட்டால் உடம்பு இயங்காது, உடம்பு இயங்காமல் இருக்கும். அப்போ இப்ப நான் உட்கார்ந்து யோகத்திலே போகிறேன், உட்கார்ந்து யோகம் ஒடுங்கி மனம் ஒடுங்கி விட்டது, ஆனால் உடம்பு உட்கார்ந்து பழகவில்லை. உடம்பு உட்கார்ந்து பழகவில்லை என்றால் கொஞ்ச நேரம் ஒடுங்கின உடனே கால் வலிச்ச உடனே யோகம் போய்விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, யோகம் போய்விடும். அதை விட யோகத்தினுடைய இறுதி எல்லையிலே குண்டலினி சக்தி முதலவை கிளம்பப்படுகிற பொழுது உடம்பு எந்த வடிவத்தில் நின்றால் அது கிளம்புவது சுகம் என்று சில இருக்கை முறைகள் இருக்கின்றன. முதல் உட்கார்ந்து பழக வேண்டும். இப்ப நான் சும்மா சொல்லுங்க, எல்லாரையும் கீழே உட்கார்ந்து படிங்க என்று வச்சுட்டா அறுவாசி பேர் வகுப்புக்கு வரமாட்டீர்கள். ஏனென்றால் பயிற்சி இல்லாவிட்டால் இருக்க முடியாது. மனம் உடம்பு வருத்திச்சுன்னா ஐயோ என்ன உட்கார முடியல நினைச்சா பாடம் புத்திக்கு போகாது, பாடம் புத்திக்கு போகாது. அப்ப உட்கார்ந்து பழக வேண்டும். அதான் பழைய காலத்திலே சாப்பிடுவதில இருந்து எல்லாம் கீழே உட்கார்ந்து அதெல்லாம் ஆசன முறை, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு காசு கொடுத்து ஆசனம் பழகும். வீட்டிலே சப்பானி போட்டு தான் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். எல்லாரும் வீட்டில இருந்து பேசுவதானால் சப்பானி போட்டு ஒரு செலவு இல்லை, டியூஷன் செட்டு இது வாங்குறதுக்கு எவ்வளவு பணம். பழக்கத்தை விட்டுட்டோம், நம்ம நாமே கெடுத்து விட்டு. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நீங்களாவது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவீர்கள், நான் கீழே உட்கார்ந்தா அடுத்த நிமிஷமே எழும்பிடுவேன். ஏனென்றால் உடம்பை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழக்கவில்லை. அப்ப முதலிலே உடம்பை ஒரு இடத்திலே இருக்க பழக வேண்டும். அதுக்குள்ளதானே மனம் ஒரு இடத்திலே இருக்கும். அதற்காகத்தான் ஆசன பயிற்சியை அடுத்து வைத்தார். அப்போ யமம் நியமம் ஆசனம், ஆசனங்கள் பல வகை, அது யோகாசன ஆசிரியர்களிடம் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பிராணாயாமம். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியினுடைய வேலை என்னவென்று கேட்டால் இந்த முக்குணத்துக்கும் மூச்சு பயிற்சிக்கும் தொடர்புண்டு என்று அன்றைக்கு சொன்னேன் அல்லவா. மூச்சிலே மூன்று வகையான மூச்சுண்டு. அந்த மூச்சிலே குறிப்பிட்ட மூச்சு இயங்கு வருகிற பொழுது குறிப்பிட்ட குணம் வரும். அப்போ அது எப்படி வரும் என்று கேட்டால் இப்ப எங்களுக்கெல்லாம் எப்படி என்றால் குணம் வருகிற பொழுது மூச்சு வருகிறது. எங்களுக்கெல்லாம் சாத்விகம் வந்துவிட்டால் சாத்விக மூச்சு வரும், ராஜசம் அது எப்ப வருதுன்னு தெரியாது. இப்ப இதை வச்சு நாம என்ன முடிவு செய்யலாம், குணம் வருகிற பொழுது மூச்சு வருகிறபடியால் மூச்சு வருகிற பொழுது குணத்தை வரப்பண்ணலாம். அப்ப நாம நினைச்ச நேரத்திலே நினைச்ச மூச்சை வரப்பண்ண வேண்டும், நினைத்த நேரத்திலே நினைத்த மூச்சை நாங்கள் எங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும். அது திடீரென்று உண்டாகாது. நீண்ட காலம் மூச்சு பயிற்சி செய்து கொண்டு வந்தால் மூச்சினுடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கட்டுப்பாட்டிலே மூச்சு வர வேண்டும். பிராணாயாம பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். பிராணாயாமம் மூன்று வகையானது அன்றைக்கு சொன்னேன் அல்லவா, மூன்று வகையான பிராணாயாமம் இருக்கிறது. ஆரம்பத்தில இருந்து தொடங்க வேண்டியதுதான். முதலிலே தூள பிராணாயாமம், சும்மா நல்ல சுத்தமான காத்திருக்கிற இடத்திலே உலாவுறது, மலை அடிவாரத்திலே கடற்கரையிலே விடிகாலை நேரத்திலே நல்ல காத்திருக்கும் அந்த இடத்துல போனா அதுவே ஒரு பிராணாயாம பயிற்சி தான். அதற்கு பிறகு இருந்து முறைப்படிய அங்கங்களோடு மூச்சு பயிற்சி செய்வது, அது ஒன்று. அது ரொம்ப உயர்நிலைக்கு போய்விட்டால் ஒரு மூச்சை எடுத்து உள்ளேயே வைத்து சுத்தப்படுத்தி திருப்பி திருப்பி பயன்படுத்துவது, ஆயுள் நீளும். நான் இன்றைக்கு சொன்னேன், ஒரு ஆயுளுக்கு இத்தனை மூச்சு என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கோபத்திலும் காமத்திலும் மூச்சை அதிகம் விடுகிறோம், அதனாலே ஆயுள் குறைகிறது. மூச்சு விடுவதை குறைத்தால் ஆயுள் நீளும். ஆயுள் நிலவரம் என்று ஒரு அவசியமும் இல்லை, நான் சொல்லுகிறேன். நீளம் நீட்ட முடியும் எங்களுக்கு எல்லாருக்கும், அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலே சொல்லுகிறேன், ஆயுளை நீட்டிக்கொள்ளலாம். அப்போ இந்த மூச்சு பயிற்சி குணத்தை உண்டாக்கும். இப்ப நான் யோகம் செய்வதென்று உட்கார்ந்து விட்டேன், எனக்கு மனம் ஒடுங்க வேண்டும். மனம் ஒடுங்க வேண்டும் என்றால் நல்ல சாத்விகத்திலே தான் மனம் ஒடுங்கும். நல்ல சாத்விகத்திலே தான் மனம் ஒடுங்கி தெய்வத்திலே மனம் பதியும். அப்போ நான் யோகத்திலே உட்காருகிற பொழுது அந்த சாத்விகம் வர வேண்டும். சாத்விகம் வராவிட்டால் யோக முயற்சியில நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிற பொழுது தாமசம் வந்தா என்னென்னமோ எண்ணம் வந்து எழும்பி போய்விடுவீர்கள். அந்த நேரத்திலே அந்த குணம் வர வேண்டுமானால் மூச்சு பயிற்சியின் மூலம் நீங்கள் சாத்விகத்தை உட்கார்ந்து கொண்டு ஆசனம் மூலம் உடம்பை உட்கார பழக்கி கொண்டு உட்கார்ந்தால்தான் யோகத்தை தொடங்கலாம். இவ்வளவும் யோகத்துக்கான ஆயத்த நிலைகள். இது யோகம் இல்லை. முதல்ல ஒழுக்கம் இன்மையை விடுவது, ஒழுக்கத்தை பயில்வது, அதற்கு பிறகு உட்கார்ந்து பழகுவது, பிறகு மூச்சினாலே சாத்விகத்தை உண்டாக்கி கொள்வது. உண்டாக்கி கொண்டால் அப்ப இனி நீங்க யோகத்துக்கு ரெடி. இனித்தான் யோக உறுப்புகள் தொடங்குகின்றன. அது பிரத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று ஐந்து நான்கு வகை. எனக்கு ஒரு மாதமாக தொண்டை சரியில்லாதபடியால் கொஞ்சம் மெல்ல பேசுகிறேன். என்ன இவர் வர வர ரொம்ப ஸ்லோவா இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். சுகமான ஒன்றை வேகப்படுத்துவேன். அப்போ இனி யோக உறுப்புகளுக்குள்ளே நேராக நுழைகிறோம். அதுல முதல் என்னவென்றால் பிரத்தியாகாரம். நம்முடைய மனதிலே எண்ணங்கள் அலைகளாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன எல்லாருக்கும். இப்ப வகுப்புல பாடம் கேட்கிற பொழுதே எத்தனை பேர் லண்டன்ல, அமெரிக்காவில, சினிமா தியேட்டர்ல எல்லாம் இருப்பீர்கள் தானே. இப்ப என்னென்றால் ஒரே நேரத்திலே மனதிலே எண்ணங்கள் அலைகள் போல எழும்பிக் கொண்டிருக்கிறது, அலைகள் போல எழும்பிக் கொண்டிருக்கிறது. முதல் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும், தியானம் பண்ண வேணும் என்றாங்க. அப்படி எழும்புகிற அலைகளிலே கெட்ட எண்ண அலைகளும் உண்டு, நல்ல எண்ண அலைகளும் உண்டு. அதை புரிந்து கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு மனதுக்குள்ள வர்ற எண்ணங்களுக்குள்ளே சுத்தமா வெள்ளிக்கிழமை நல்ல எண்ணங்கள், வியாழக்கிழமை கெட்ட எண்ணம், அப்படி இருக்குமா? நல்ல எண்ணம் வந்து கொண்டிருக்கிற பொழுதே கெட்ட எண்ணமும் வரும், கெட்ட எண்ணம் வர்ற பொழுதே நல்ல எண்ணமும் வரும். இப்படி எண்ணங்கள் கலந்து கலவையாக நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கின்றன. எடுத்தாற் போல அதை ஒடுக்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள் என்றால், யோக முயற்சி அங்கதான். பிரத்தியாகாரம், ஒன்றுக்கு இன்னொன்றை பிரதி பண்ணுவது. முதலிலே யோக பயிற்சியிலே உங்களுக்கு கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் வருகிறது அல்லவா, கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களாலே அழிக்க பழகுங்கள். நல்ல எண்ணமும் இருக்கப்படாது, அது வேற. முதல் நிலையிலே ஒரு கெட்ட எண்ணம் வருகிறது, ஒரு நாளைக்கு அவனுக்கு அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உடனே அந்த நேரம் உடனே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வேணும் என்று நினைச்சால் இது நின்றும். ஒரு கெட்ட எண்ணம் வருகிற பொழுது ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு கெட்ட எண்ணத்தை தவிர்ப்பது, இது பயிற்சி பெற வேண்டும். ஆசனம் சரி, பிராணாயாமம் சரி, பயிற்சி பெற வேண்டும். ரெண்டு நாள் எக்ஸசைஸ் செய்துட்டு சில பேர் தொட்டு பாப்பான் மசில்ஸ் வந்துட்டுதான், அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாள் பயிற்சி செய்தால்தான் அது சாத்தியம். அப்ப முதல் கொஞ்ச நாள் இருந்து கெட்ட எண்ணம், இப்ப உங்களுக்கு விஷயம் தெரிந்து விட்டது அல்லவா. இவ்வளவு நாளும் விஷயம் தெரியாமல் கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம் வந்து போனது தெரியும், சொன்னோடனே தலையாட்டுறியா, அப்ப உங்களுக்கும் எல்லாருக்கும் வருதுட்டு தெரியுது. அப்ப இப்ப என்ன பண்ண வேண்டும்? இனி கெட்ட எண்ணம் வர்ற பொழுது சும்மா சின்னனா பயிற்சி ஆரம்பிக்க வேண்டும். ஒரு கெட்ட எண்ணம் வந்தால் அதை அப்படியே கட் பண்ணி ஒரு நல்ல எண்ணத்தை அதுல கொண்டு போடுவோம். நல்ல எண்ணம் ஒன்று நமக்கு பிடிச்ச நல்ல எண்ணம் வந்தா கெட்ட எண்ணம் அழிஞ்சு போய்விடும். சும்மா உடனே திருக்குறள் நினைச்சா வரும்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு கூடாத எண்ணம் வருகிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல எண்ணத்தை அதுல உணர்ந்து போடுங்க, போட்டா அந்த கெட்ட எண்ணம் இல்லாமல் போயிடும். ஒன்றுக்கு தீயதுக்கு நல்லதை பிரதி பண்ணி கொண்டு முதலிலே கெட்ட எண்ணங்களை அளித்தல் பிரத்யாகாரம். இந்த பயிற்சி தான் முதல் பயிற்சி. இப்படியே கொஞ்ச நாள் செய்து கொண்டு வந்தால் உங்களோட எண்ண உள்ளத்துக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் ஒளிந்து நல்ல எண்ணங்கள் மட்டும் நீக்க. இதெல்லாம் நான் சொல் ரொம்ப சுலபமா சொல்லுகிறேன், நீண்ட பயிற்சி பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள். கெட்ட எண்ணங்களை நீக்கி விடுவீர்கள். இப்ப உங்களுக்கு டெக்னிக் தெரிந்து விட்டபடியால் நீக்க முடியும். அதுக்கு முதல் அதுல நாங்களா முயற்சி பண்ணணும். கெட்ட எண்ணங்கள் மூலம் நல்ல எண்ணங்களை, நல்ல எண்ணங்கள் மூலம் கெட்ட எண்ணங்களை அழித்து விடுவீர்கள். பிரத்யாகாரம் முடிந்தது. இப்ப மனதில என்ன நிக்கிறது? நல்ல எண்ணங்கள் மட்டும் நிக்கிறது. நல்ல எண்ணங்கள் பலவாக நிக்கும். கோயிலுக்கு போக வேண்டும், மாமியாருக்கு சேவை செய்ய வேண்டும், கணவனுக்கு நல்ல சமைச்சு கொடுக்க வேண்டும், இப்படி 10 எண்ணம் இருக்கிறது. வீங்க 10 எண்ணம் இருந்தாலே குழப்பம் தானே. ஒடுங்குவதற்கு அல்லவா பயிற்சி பண்ணுகிறோம். முதல் கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களால் அளித்தோம், பிறகு நல்ல எண்ணங்களை ஒன்றிலே கொண்டு வந்து பொருத்துவது, இதற்கு தாரணை என்று பெயர். 10 எண்ணம் ஒரே நேரத்துல 10 எண்ணம் வந்தா அப்படி 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 சேர்த்து ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவது, இதுக்கு பயிற்சி பெற வேண்டும். அதுதான் யோகத்தினுடைய அடுத்த உறுப்பு, 6வது உறுப்பு. இப்ப அதை கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணி விட்டீர்கள். ஆனால் ஒரு இடத்துல போய் உட்காருவீர்கள், ஒரு எண்ணத்திலே மனதை செலுத்துவது, அந்த ஒரு எண்ணம் ஏதாவது தெய்வாம்சம் பொருந்திய எண்ணமாக இருந்தால் உங்க மன ஈர்ப்பு அதிகம் நிற்கும். அதனாலதான் என்ன பண்ணுவார்கள், ஒரு சுடரை ஏத்தி விட்டு அதை பார்ப்பது, அதுல தெய்வத்தன்மை உண்டல்லவா அப்படி பார்ப்பது. நான் அதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். அப்போ பல எண்ணங்களை, நல்ல எண்ணங்கள் பலவாக இருப்பதை ஒன்றாக்கி விடுவது தாரணை. இப்போ ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள், 6வது உறுப்பிலையும் பாஸ். இதெல்லாம் என்ன ஆமை மலையேறது போல இருக்குதே என்று நினைப்பீர்கள். ஆன்ம பக்குவம் வர்ற பொழுது எல்லாம் கடகடகடன்னு நிகழும். பயிற்சி கூட ஆன்ம பக்குவத்திலே தான் பயிற்சியும் வரும். அப்போ இது அடுத்த நிலைக்கு போய்விட்டீர்கள். நல்ல எண்ணங்கள் பலவில்லாமல் ஒன்றிலே மனதை நிறுத்த பழகிவிட்டீர்கள். அவருடைய அனுபவம் பாருங்கள். அதுக்கு அடுத்தது சொன்னார்கள், அந்த ஒன்றிலே மனம் நிறுத்துவதை நீண்ட நேரம் நிறுத்தி பழக வேண்டும். இப்போ நான் கூட இதை மட்டும் பார்க்கிறது என்று நினைச்சு பார்த்துட்டேன்னு என்று வையுங்க, ஒரு நிமிஷம் பார்க்கலாம், அது பிறகு மனம் பழையபடி ஓடிவிடும். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு விஷயத்தை நிறுத்தி அந்த ஒரு விஷயத்திலே மனதை நீண்ட நேரம் நிக்க பழகுவதற்கு தியானம் என்று பெயர். தியானம் என்றால் அதுதான், நான் சாதாரண வாழ்க்கை நடைமுறையிலே இந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். அவன் காசே தியானமா இருக்கிறான் சொல்றோம் அல்லவா, அவனுக்கு அந்த பெண்ணினுடைய தியானம் தான் சொல்லுகிற வழக்கம் இருக்கிற. என்ன அர்த்தம் தெரியுமா? நீண்ட நேரம் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, தியான பயிற்சி வாழ்க்கையில நாம பிரயோகத்துல வச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நினைத்து அதை தொடர்ந்து நீண்ட நேரம் நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு தியானம் என்று பெயர். அப்ப பாருங்கள், பலவாயிருந்த எண்ணங்களிலே நல்லதால் கெட்டதை அழித்தீர்கள், பிறகு நல்லது பலவாயிருந்ததை ஒன்றில் நிறுத்தினீர்கள், பிறகு அந்த ஒன்றில் நிறுத்திய எண்ணத்தை நீண்ட நேரம் நிலைக்க பழக்கினீர்கள், அதற்கு தியானம் என்று பெயர். அப்படி பழக்கிவிட்டால் அடுத்த நிலை வரும், சமாதி நிலை என்ற நிலை வரும். சமாதி நிலை என்றால் என்ன என்றால், அதையும் சொல்லுகிறேன். சமாதி நிலை என்றால் என்ன என்றால், ஒரு உயிருக்கு அறிவு கருவியினுடைய ஆழக்கருவியாக சித்தம் என்ற ஒன்றுதான் இருக்கிறது. நான் நேற்று அதை உங்களுக்கு சொன்னேன், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த சித்தம் என்றால் என்னவென்றால், மனமும் புத்தியும் அகங்காரமும் இயங்காத நிலையிலே இருக்கிற உறுப்புக்கு சித்தம் என்று பெயர். மனம் இயங்கக்கூடாது, புத்தி இயங்கக்கூடாது, அகங்காரம் தூண்டக்கூடாது. அந்த நேரத்திலே இருந்தால் அப்படி அமைதியாக இருக்கிறோம் அல்லவா, அந்த நேரத்துக்கு சித்தம் என்று பெயர். ஒரு அமைதியாக இருக்கிற குளத்திலே ஒரு கல்லை இறைந்து விடுகிறீர்கள், இந்த அலை அப்படி அப்படி அப்படியே அடிக்கிறது அல்லவா. அதுபோல இந்த அலை எங்கே பிறந்தது? இந்த நீரிலே பிறந்தது. இதுக்கு முதல் நிலையிலே நீரிலே அலை இருந்ததா? இல்லை. இப்பொழுது அலை பிறந்து விட்டது. இனி இந்த அலைகளை ஒடுக்க 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 பழையபடி அந்த நீர் அமைதியாக வரும். முதல் இருந்த அமைதி நிலை பிறகு வருகிறது அல்லவா. அதுபோல சித்தம் என்ற நிலையிலே தான் நாம் பெற்று ஆரம்பத்திலே இருந்தோம். பிறகு இந்த மனம் புத்தி இயங்க தொடங்கின உடனே நிறுத்த முடியவில்லை. ஒன்று அடிச்சு ஒன்று அடிச்சு ஒன்று அடிச்சு திருப்பி 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 எண்ணங்கள் வர தொடங்கிவிட்டன. அப்போ இதை பிடித்து 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 இப்ப தியானத்தின் மூலம் நாங்க வந்து தியானம் வரைக்கும் வந்து விட்டோம் அல்லவா, தியானத்துக்கு வந்துட்டா இந்த அலைகள் ஒடுங்க தொடங்கி விட்டனே என்ற அர்த்தம். மனம் அடுங்கி விட்டது, புத்தி ஒடுங்கி, ரொம்ப அதுல பயிற்சி பெற்றால் என்ன ஆகும் என்று கேட்டால், புத்தியினுடைய செயல்பாடு நின்று போ, மனத்தினுடைய செயல்பாடு நின்று போ, அகங்காரத்தினுடைய செயல்பாடு நின்றால், ஆரம்பத்திலே சித்தம் எப்படி அலைகள் இல்லாமல் அமைதியாக இருந்ததோ அந்த அமைதி நிலைக்கு பழையபடி நம் சித்தம் உருவாகும்.